டிரான்ஸ்வர் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சியோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். தினமும் இந்நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
பிரியமானவர்களே, இன்று நாம் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11:13 முதல் 17 வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது சகரியா 11:13 வாசிக்கிறேன். கர்த்தர் என்னை நோக்கி, அதை கொய்யவனிடத்தில் எரிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை கொய்யவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்துவிட்டேன். இங்கே இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு என்று சொல்கிறார். 30 வெள்ளிக்காசுதான் இயேசுவின் மதிப்பாகிவிட்டது. சற்றே யோசித்து பாருங்கள், அவர்கள் இயேசுவுக்காக மிகவும் குறைந்த ஒரு தொகையையே கொடுக்க முன்வந்தார்கள். இயேசுவை தங்களிடத்திலே ஒப்படைப்பதற்காக கோடிக்கணக்கான பணத்தை கொடுக்க அவர்கள் முன்வரவில்லை. அவர்கள் 30 வெள்ளிக்காசை மட்டுமே கொடுக்க முன்வந்தார்கள். இது எவ்வளவு மிகவும் குறைந்த தொகை இல்லையா? ஆம் பிரியமானவர்களே, இதுவே மக்கள் அவர் மீது கொண்டிருந்த மதிப்பு. சிறு கூட்ட ஜனமே அவரை உயிரிலும் மேலாக மதித்து வந்தது. ஆனால் அவர் அநேகரால் புறக்கணிக்கப்பட்டார், அவமதிக்கப்பட்டார். யாருக்காக? என்னுடைய பாவத்திற்காக, உங்களுடைய பாவத்திற்காக, நம் ஒவ்வொருவருக்காக. மதிப்பிழந்தவராக இந்த உலகத்திலே அவர் காணப்பட்டார். இந்த 30 வெள்ளிக்காசை கொண்டு யூதாஸ் என்ன செய்தான்? கவனியுங்கள், நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை கொய்யவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்துவிட்டேன். சிலர் கொய்யவனுக்கென்று எரிந்துவிட்டேன் என்பது தேவாலய பொக்கிஷத்திற்காக எரிந்துவிட்டேன் என்று மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்கிறார்கள். சரி, யூதாஸ் தேவாலயத்திற்குள்ளே வந்து பணத்தை அங்கே வீசி எரிந்துவிட்டான் என்று பார்க்கிறோம். மத்தேயு 27:6-7 என்ன சொல்கிறது? பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கரையமானதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாதென்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்காக குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். சகரியா இதை குறித்து முன்னரே சொல்லியிருக்கிறார், நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்துவிட்டேன் என்று வாசிக்கிறோம். இந்த பிரதான ஆசாரியர் செய்த செயல் தற்செயலாக நிகழ்ந்தது அல்ல, அது முன்னரே நிகழ்ந்த காரியமாகும். இது வேதத்தில் உள்ள சிறந்த பகுதிகளிலே ஒன்று. பிரியமானவர்களே, சரி, குயவனுடைய நிலம் என்றால் என்ன? இது குயவனுக்கு சொந்தமான நிலமாகும். குயவன் பானையை சக்கரத்திலே வைத்து வணையும் பொழுது அவன் விரும்பிய விதத்திலே அதை வடிவமைக்க நினைக்கும் பொழுது சில கட்டு போய்விடும். அவன் நினைத்தது போல அது வராது. வளைய வேண்டிய இடத்திலே வளையாமல் சரியான நிலையிலே வராமல் அது இருக்கும். அப்பொழுது குயவன் அந்த மண்ணை வீணான களிமண் என்று கொண்டு வந்து இந்த நிலத்திலே போடுவான். இது பயனற்ற களிமண். இது பயனற்ற களிமண் போடும் இடமான குயவனின் நிலம். எரேமியாவின் தீர்க்க தரிசனத்திலே தேவன் தம்மை குயவனாக ஒப்பிட்டு பேசுகிறார். தேவன் மனிதனை களிமண்ணைப் போல சக்கரத்திலே வைத்து தனது சிந்தையிலே விரும்புகிற வடிவிலே அவனை வடிவமைக்க முயற்சிக்கிறார். இதற்கு களிமண் ஒத்துழைக்க வேண்டியது அவசியம். ஒத்துழைக்காத களிமண் குயவன் நிலத்திலே எரியப்படும். அது அவரால் பயன்படுத்தப்பட முடியாது. அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய கரங்களிலே எப்படிப்பட்ட களிமண்ணாக இருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவின் விலை 30 வெள்ளிக்காசு என்பது ஒரு வித்தியாசமான காரியமாக இருக்கிறது இல்லையா? இந்த வெள்ளிக்காசுகளை பிரதான ஆசாரியர் எடுத்து மிகவும் பயபக்தியோடு, இது இரத்தத்திற்கு கிரயமாக செலுத்தப்பட்டபடியினாலே தேவாலயம் தொடர்பான காரியங்களுக்கு இதை பயன்படுத்தவில்லை. அவர்கள் செய்ததே மிக கொடிய பாவம். ஆனால் அவர்கள் பக்தியோடு சடங்காச்சாரத்தை பின்பற்றுகிறதை பார்த்தீர்களா? இன்று அநேகர் இவ்வாறுதான் செய்கிறார்கள். எப்படி? கர்த்தரை மதிக்க வேண்டிய அளவு மதிக்கிறதில்லை, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதில்லை, ஆனால் சடங்காச்சாரங்களை பின்பற்றுவதிலே மட்டும் மிகவும் கருத்தோடு இருப்பார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, சடங்காச்சாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறியாமல் இருப்போம் என்றால் அதில் எந்த பயனும் இல்லை. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவும் குயவன் நிலத்திலே பல ஆண்டுகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் அந்த நிலத்தை கிரயம் செலுத்தி வாங்கிவிட்டார். ஆனால் அவர் அதை 30 வெள்ளிக்காசு கொடுத்து வாங்கவில்லை. அவர் அதற்கு முழு கிரயத்தையும் செலுத்திவிட்டார். வெள்ளி அல்லது பொன்னை விட அதற்கு மேலான கிரயத்தை அவர் செலுத்தி வாங்கியிருக்கிறார். அது விலை மதிப்பற்ற அவருடைய ரத்தம். பிரியமானவர்களே, அவருடைய சொந்த ரத்தத்தாலே அந்த நிலத்தை அவர் வாங்கியிருக்கிறார். நீங்களும் நானும் வாழ்கிற இந்த பழைய உலகத்தை அவர் விலை கிரயம் செலுத்தி வாங்கியிருக்கிறார். இந்த உலகம் உடைந்து போன வாழ்க்கையுடைய மனிதர்களால் நிரம்பியிருக்கிறது. சரீரப்பிரகாரமாக சிந்தையிலே, ஒழுக்கத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உடைந்து போன மக்களால் இந்த குயவனின் நிலம் நிரம்பியிருக்கிறது. பயனற்றவர்கள் என்று கருதப்படுகிறவர்களால் இந்த பூமி நிரம்பியிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய நல்ல குயவன் தூக்கி எறியப்பட்ட இந்த களிமண்ணை எடுத்து மீண்டும் சக்கரத்திலே வைத்து அதை கனமுள்ள பாத்திரமாக வனைய முனைகிறார். பிரியமானவர்களே, நாம் தான் அந்த களிமண். அவரே குயவன். அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கும் இந்த நாட்களிலே கூட அவர் குயவன் நிலத்திலிருந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த வாய்ப்பையாவது நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்களா? உங்கள் இருதயத்திலே அவர் பேசும்பொழுது அவருக்கு கீழ்ப்படுவீர்களா? அவர் உங்களை தட்டி எழுப்ப முயற்சி செய்யும் பொழுது உணர்ந்து கொள்வீர்களா? சகரியா 11:14 பாருங்கள். நான் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை அற்றுப்போக பண்ணும்படிக்கு நிக்கிரகம் எனப்பட்ட என் இரண்டாம் கோலையும் முறித்தேன். இரண்டாவது கோல் முறிக்கப்படுவது மேய்ப்பருக்கும் இஸ்ரவேலாகிய மந்தைக்கும் இடையில் உள்ள முழு உறவையும் முறித்து போடுவதை அர்த்தப்படுத்துகிறது. எல்லா உறவும் முறிக்கப்பட்டு விடுகிறது. இது தேவன் இவ்வாறு சொல்வதைப் போல இருக்கிறது. எப்படி? நீங்கள் என்னை விட்டுவிட்ட பொழுது, என்னை சிலுவையிலே அறையப்படுவதற்கு புரஜாதியாரின் கையில் ஒப்புக் கொடுத்த பொழுது என் உடன்படிக்கையை முறித்துவிட்டேன். ரோம சக்கரவர்த்தியான டைட்டஸ் வெகு சீக்கிரத்திலே இங்கே வருவான். நீங்கள் இந்த உலகம் முழுவதற்கும் சிதறடிக்கப்படுவீர்கள் என்கிறார். அவர்களுடைய மேசியா வந்தபொழுது அந்த தேசம் அவரை புறக்கணித்தது. யூத மக்கள் இன்றும் உலகம் முழுவதிலேயும் சிதறடிக்கப்பட்டுதான் கிடக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து நாம் மதியற்ற மெய்ப்பனை குறித்து வாசிக்கிறோம். அவன்தான் அந்திகிறிஸ்து. பாருங்கள், சகரியா 11:15, கர்த்தர் என்னை நோக்கி, நீ மதியற்ற ஒரு மெய்ப்பனுடைய ஆயுதங்களை இன்னும் எடுத்துக்கொள். இது மற்றொரு ஊமை. இதற்கும் சகரியா நடித்து காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். சகரியா மீண்டும் மெய்ப்பனுடைய ஆயுதங்களை எடுத்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், 16, இதோ நான் தேசத்திலே ஒரு மெய்ப்பனை எழும்ப பண்ணுவேன். அவன் அதமாகிறவைகளை பராமரிக்காமலும், சிதறுண்டதை தேடாமலும், நொறுங்குண்டதை குணமாக்காமலும், இழைத்திருக்கிறதை ஆதரிக்காமலும், கொழுத்ததின் மாம்சத்தை தின்று அவைகளுடைய குழம்புகளை உடைத்து போடுவான். சகரியா முதலாவது நல்ல மெய்ப்பனை குறித்து சொன்னார். அவர் 30 வெள்ளிக்காசுகளுக்காக விற்கப்பட்டார். எதிராளிகளின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டார். ரோம சாம்ராஜ்யத்தின் சிலையிலே அறையப்பட்டார். ஆனால் அந்த சிலுவையே தேவ ஆட்டுக்குட்டி பலியிடப்படும் வெண்கல பலிபீடமானது. உலகத்தின் பாவத்தை நீக்குவதற்காக அங்கே அவர் பலியானார். அவர் தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுத்த நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார். இப்பொழுது இங்கே மதியற்ற ஒரு மேய்ப்பனை குறித்து சகரியா பேசிக் கொண்டிருக்கிறார். இவன் வரலாற்றிலே மிகவும் பின்னாலே தோன்றப்போகிற ஒருவன். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் அந்தி கிறிஸ்துவின் வருகைக்கும் கால இடைவெளி உண்டு. இதை குறித்து சகரியாவிற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலிருந்து பாலஸ்தீனத்திற்கு திரும்பியிருந்த இஸ்ரவேல் ஜனங்களில் மீதியானவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தார். அவர் சபையின் காலத்தையெல்லாம் சிந்தையிலே கொண்டிருப்பார் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது முற்றிலும் தவறானது. தேவன் சபையை குறித்த தம்முடைய நோக்கத்தை எல்லாம் நிறைவேற்றிய பின்னர் இஸ்ரவேலை நோக்கி தம்முடைய கவனத்தை மீண்டும் திருப்பிய பிறகு இந்த மதியற்ற மெய்ப்பன் தோன்றுவான். இஸ்ரவேல் ஜனங்களை இந்த மதியற்ற மெய்ப்பன் எவ்வாறு நடத்துவான் என்று வேதம் சொல்கிறதை கவனியுங்கள். அவன் அதமாகிறவைகளை பராமரியாமலும், சிதறுண்டதை தேடாமலும், நொறுங்குண்டதை குணமாக்காமலும், இழைத்திருக்கிறதை ஆதரிக்காமலும், கொழுத்ததின் மாம்சத்தை தின்று அவைகளுடைய குழம்புகளை உடைத்து போடுவான். அவன் அந்த ஆடுகளுக்கு மயிர் கத்தரித்து உணவிற்காக அதை கொல்லுவான். தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மெய்ப்பனுக்கும் இவனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீர்களா? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யோவான் 5:43, பாருங்கள், நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்கிறார். இந்த அந்தி கிறிஸ்து வருவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் என்று சொல்வதற்கில்லை. இந்த உலகம் அந்தி கிறிஸ்துவின் வருகைக்காக கனிந்ததாய் இருக்கிறது. அதற்காக அவன் வெகு சீக்கிரத்திலே வந்துவிடுவான் என்று சொல்லவும் நான் தயாராக இல்லை. ஏனென்றால் அதை நான் அறியேன். தேவன் ஒருவரே இந்த காலகட்டங்களையெல்லாம் அறிந்திருக்கிறார். ஆனால் ஒன்று நிச்சயம், உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வருகிறவராக, உலகத்தில் உள்ள குழப்பங்களில் இருந்து ஒரு ஒழுங்கை கொண்டு வருவதற்காக, செழுமையை கொண்டு வருகிறவராக எந்த ஒரு தலைவர் தோன்றினாலும் இந்த உலகம் உடனே ஏற்றுக்கொள்ளும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த காரியத்தை எல்லாம் அந்திக்கிறது செய்கிறவனாகவே காணப்படுவான். அவன் பரலோகத்திலிருந்து வந்தானா, நரகத்திலிருந்து வந்தானா என்று இந்த உலகம் கேட்கும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை பிரியமானவர்களே, அவன் எங்கே இருந்து வருகிறான் என்பதை குறித்து இந்த உலகம் கண்டுகொள்ளவே செய்யாது. இன்றைய உலக நாடுகளிலே எந்த ஒரு தலைவனையும் தேசங்கள் ஏற்றுக்கொள்ளும் என்பதிலே சந்தேகமில்லை. இன்றைய உலகம் நல்ல தலைவர்களை பெற்றிருந்து ஆசீர்வாதத்தை பெறவில்லை. அந்தி கிறிஸ்து வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு எல்லா தேசங்களும் ஆயத்தமாகவே இருக்கின்றன. அவனுடைய வருகை ஒருவேளை பின்னாலே இருக்கலாம். ஆனால் இன்று அவனுக்கென்று கால சூழ்நிலை எப்பொழுதும் இருந்ததை விட இப்பொழுது அதிகமாகவே கனிந்ததாய் காணப்படுகிறது. சகரியா 11:17 பாருங்கள், மந்தையை கைவிடுகிற அபத்தமான மெய்ப்பனுக்கு ஐயோ! பட்டயம் அவன் புயத்தின் மேலும் அவன் வலது கண்ணின் மேலும் வரும். அவன் புயம் முழுவதும் சூம்பிப்போம், அவன் வலது கண் முற்றிலும் இருள் அடையும் என்றார். வாக்குத்தந்தம் பண்ணப்பட்ட மேசியாவை இஸ்ரவேல் ஜனங்கள் புறக்கணித்த பொழுது அவர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். மேலும் எய்சு கூறிய சுவிசேஷமும் எருசலேமிலே துவங்கி பூமியின் கடைசி பரியந்தமும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது, இன்றும் பிரசங்கிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட அநேக ஊடகங்களின் வழியாக நாம் அநேக மக்களை சுவிசேஷத்தோடு கூட சென்றடைகிறோம். அவர்கள் சுவிசேஷத்தை கேள்விப்படுகிறார்கள், அவரண்டை திரும்புகிறார்கள். இருந்தபோதிலும் 2000 ஆண்டுகளாயும் நாம் இன்னும் அநேகரை சென்றடையவில்லை. பின்னர் இந்த மதியற்ற கள்ள மேய்ப்பன் தோன்றுவான். அவன் மதிப்பற்றவன். இருந்தபோதிலும் அவன் அநேக காரியங்களை குறித்து வாக்கு பண்ணுவான். அவன் ஒரு உயர்ந்த அரசியல் தலைவனாக காணப்பட்டு புத்தகத்திலிருந்தும் புத்தகத்திற்கு வெளியிலிருந்தும் வாக்கு பண்ணுவான். மந்தையை கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பனுக்கு ஐயோ என்று வாசிக்கிறோம். இந்த ஐயோ என்பதின் எபிரேய வார்த்தை ஆபத்து வருவதை குறிக்கிறதாயிருக்கிறது. ஆம், மந்தையை கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பனுக்கு ஆபத்து வருகிறது. பட்டயம் அவன் புயத்தின் மேலும் அவன் வலது கண் மேலும் வரும். அவன் புயம் முழுவதும் சூம்பிப்போம். அவன் வலது கண் முற்றிலும் இருளடையும் என்று வாசித்தோம். இதன் பொருள் என்ன? இந்த மதியற்ற மேய்ப்பன் தன்னுடைய கையை பயன்படுத்தி அந்த ஆடுகளை காப்பதில்லை. மாறாக அதிலே எந்த கொழுத்த ஆடுகளை நாம் எடுத்து பயன்படுத்த முடியும் என்பதை பார்ப்பதிலேயே தன் கண்களை பயன்படுத்துவான் என்று பார்க்கிறோம். மெய்ப்பன் தன் வளைவு தடியை பயன்படுத்தி அவற்றை ஒன்று கூட்டி தீங்கி நின்று காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் அவனோ அவ்வாறு செய்வதில்லை. அவன் அவற்றை கவனித்துக் கொள்ளாமல் அது சிதறடிக்கப்பட விட்டுவிடுகிறான். இவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் என்று தேவன் சொல்லுகிறார். அவனுடைய கை முழுவதும் சூம்பிப்போம், வலது கண் முற்றிலும் இருளடையும் என்கிறார். நாம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை பார்ப்போம் என்றால் தேவன் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள மெய்ப்பர்களை, அந்தி கிறிஸ்துவை நியாயம் தீர்க்கிறதை அறிந்து கொள்ள முடியும். பிசாசு அந்த அக்கினி கடலுக்குள்ளே பிரவேசிக்கும் முன்னர் இவர்கள் அங்கே முன்பே போடப்பட்டிருப்பார்கள். கள்ள மெய்ப்பன் அந்தி கிறிஸ்து என்பவனே இந்த மகா உபத்திரவ காலத்தை உச்ச கட்டத்திற்கு கொண்டு வருகிறான். மகா உபத்திரவ காலத்தின் முதற் பகுதியிலே அந்தி கிறிஸ்து ஒரு நல்ல மெய்ப்பன் என்றே எண்ணும் அளவிற்கு அவன் மற்றவர்களை வஞ்சித்து விடுவான். ஆனால் அவர்கள் சிறிது காலத்திற்குள்ளாக அவனுடைய உண்மையான குணநலனை கண்டுபிடித்து விடுவார்கள். அவனே உலக சர்வாதிகாரியாக இருப்பான். ஆகவே உலகம் எருசலேமிற்கு எதிராக வரும். அருமையானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல மெய்ப்பனை புறக்கணித்ததால் அவர்கள் மீது மதியற்ற மெய்ப்பன் வைக்கப்படுகிறான் என்று சிந்தித்தோம். அவன் அவர்கள் மீது வைக்கப்பட்டதால் அவன் அவர்களை கொடுமைப்படுத்துவான் என்று சிந்தித்தோம். ஆம், நாம் நல்ல மெய்ப்பனை புறக்கணிக்கும் பொழுது தானாகவே மதியற்ற மெய்ப்பனாகிய பிசாசின் கைகளுக்குள்ளே வந்துவிடுகிறோம். இதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில்லை, தானாகவே அவனுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே வந்துவிடுவோம். உலகத்திலே இரண்டு வழிகள் தான் உண்டு. கவனியங்கள், ஒன்று பரலோகம் நோக்கி செல்லும் ஜீவ பாதை, மற்றொன்று நரகத்தை நோக்கி செல்லும் அழிவின் பாதை. நீங்கள் பரலோக பாதையிலே செல்லாவிட்டால் தானாகவே நரகத்தை நோக்கி செல்லும் பாதையிலேதான் சென்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பரலோகம் செல்லும் வழியிலே இருக்க வேண்டுமென்றால் 13 வசனத்திலே நாம் சிந்தித்தது போல அவருடைய கையிலே, அதாவது குயவனுடைய கையிலே களிமண்ணைப் போல இருக்க வேண்டும். இந்த களிமண் அழகான பாத்திரமாக உருவாகும் முன்னர் வெறும் மண்ணாக, காய்ந்த மண்ணாக உருவமற்று காணப்படும். பின்னர் அது தண்ணீர் விட்டு நன்றாக பிசையப்பட்டு அதிலுள்ள அழுக்குகள், தூசிகள், தேவையில்லாத கற்கள் எல்லாம் அகற்றப்படும். பின்னர் அது சரியான பக்குவத்திலே சக்கரத்தின் மீது வைக்கப்படும். அதில் வைத்து குயவன் சிந்தையிலே கொண்ட உருவத்திலே வடிவமைக்கப்படும். அருமையானவர்களே, நீங்கள் நல்ல களிமண்ணாக காணப்படுகிறீர்களா? களிமண் மிதிக்கப்படுவது போல நீங்கள் தேவனால் பக்குவப்படுத்தப்படும் பொழுது ஒத்துழைப்பு கொடுக்கிறீர்களா அல்லது முறுமுறுக்கிறீர்களா? அதேபோல களிமண்ணான உங்களிலே காணப்படும் தூசியை, கழிவுகளை அகற்ற வேண்டியது அவசியம். அப்பொழுதுதான் அது நேர்த்தியான ஒரு பானையாக உருவாக்கப்பட முடியும். குயவன் கையில் உள்ள களிமண் குயவன் வளைப்பதற்கு ஏற்றபடியெல்லாம் வளைய வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, அது வளையாது நின்றால் சரியான உருவத்தை அடையாது. அது மட்டுமல்ல, அது புறக்கணிக்கப்பட்டுவிடும். நீங்கள் தேவன் விரும்புகிற வடிவிற்கு வரவேண்டுமே ஒழிய நீங்கள் விரும்புகிற வழிக்கு கொய்யவன் வரமாட்டார். நீங்கள் சொல்லும் வடிவிலே, களிமண் சொல்லும் வடிவிலே கொய்யவன் அதை வடிவமைப்பதில்லை. நம்முடைய கொய்யவனாகிய நல்ல தகப்பன் ஒரு விலையை உயர்ந்த பயனுள்ள பாத்திரமாகவே நம்மை வணைகிறார் என்பதிலே சந்தேகமில்லை. நம்மை உயர்த்துவதே அவருடைய சித்தம். 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லப்படுகிறதை கவனியுங்கள். ஆகவே எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கொய்யவனுடைய பலத்த கைக்குள் நல்ல களிமண்ணாக அடங்கியிருங்கள். அவரே உங்களை சரியாக வணைந்து கொண்டிருக்கிறார். ஏற்ற நேரம் வரும், பானை நன்கு கலையோடு கூட உருப்பெறும். அப்பொழுது அது உயர்த்தப்படும். விலை உயர்ந்த பயனுள்ள பாத்திரமாக நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்படுவீர்கள். இவ்வாறு பானை வணையும் பொழுது உடைந்து போன உருப்பெறாத களிமண்ணை கொய்யவன் நிலத்திலே போடுவான் என்றும் சிந்தித்தோம். அந்த நிலத்தைத்தான் இன்று இயேசு கிறிஸ்து வாங்கி அந்த உடைந்து போன வாழ்க்கை உள்ளவர்களை நல்ல பாத்திரமாக வணைந்து கொண்டிருக்கிறார். பின்வாங்கி போனவர்களையும் கொய்யவன் கையிலிருந்து பின்வாங்கி போன களிமண்ணையும் மீண்டும் உருவாக்குகிறார். அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை இன்றைய நாட்களிலே தேவனை விட்டு தூரம் போய் பின்வாங்கி போன நிலைமையிலே இருக்கிறீர்களா? அவர் உங்கள் மத்தியிலே கொய்யவன் நிலத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் வாழ்வை மீண்டும் சரி செய்து பயனுள்ள பாத்திரமாக வணைய விரும்புகிறார். ஆனபடினாலேதான் பல வேளைகளிலே பல முறையிலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருடைய சித்தத்திற்கு ஒப்புவிப்பீர்களா? நீங்கள் ஒருவேளை மனது உடைந்த நிலையிலே, காரியங்களெல்லாம் தோல்வியுற்ற நிலையிலே, மனக்கசந்த நிலையிலே, சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம். உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையிலே இடைபட விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை உங்களுக்காக சரி செய்ய விரும்புகிறார். அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். உடைந்த வாழ்க்கையை நீங்கள் அவரிடத்திலே கொண்டு வந்து அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுத்து பிரகாசமுள்ள ஒரு விளக்காக உங்களையும் அவர் மாற்ற முடியும். நல்ல மேய்ப்பனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மதியற்ற மேய்ப்பனின் கீழ் வருவார்கள் என்று சிந்தித்தோம். அருமையானவர்களே, நல்ல மேய்ப்பனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கடின இருதயம் உள்ளவர்களாக நீங்கள் இராதபடிக்கு உங்களை காத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் 2 பிரச்சனைகள் உண்டாவதை காண்கிறோம். 1, அவரிடத்தில் பெரும் ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். 2, நாம் ஆசீர்வாதங்களை இழந்து போவதோடு கூட அந்த காரியம் நின்றுவிடாமல் அதனை தொடர்ந்து ஒரு மதியற்ற மேய்ப்பனால் ஆபத்துக்குள்ளும் செல்ல வேண்டியது உள்ளது என்பதை மறந்து போகக்கூடாது. நமக்கு ஏன் இந்த இடையூறுகள்? நல்ல மெய்ப்பன்மை அழைக்கும் பொழுது அவரை ஏன் நாம் பின் செல்லக்கூடாது? தாவீதை போல கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று கூறி சங்கீதம் 23 பாடலாக பாடி மகிழ்ந்து நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஒரு இனிமையான வாழ்க்கையை பெற்றுக் கொள்வோமா? உறவும் ஈந்தே
வழங்குகின்றார், நிறைவான வாழ்வினை வழங்குகின்றார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:15. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:15.
நேயர்களே, டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் தமிழ் நிகழ்ச்சிகளை காலை 6:15 மணி முதல் இதே அலைவரிசையில் தொடர்ந்து கேளுங்கள்.